திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவேன். வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடக சீர்மணி கொன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருயம்புடையானே. மறுவாரும் பொழில் மதுரை மன்னனுக்கே மந்திரியாய் பெருஞான உபதேசம் பெருந்துறையில் பெற்றருளி திருவாசகம் புகன்று சிவானந்த கடன் மூழ்கும் ஒரு வாதவூராளி பதம் போற்றி உள்மகிழ்வாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்கழல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு மணிவாசகப் பெருமானின் பொன்னார் கழல்களை மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு அருமையான முறையிலே ஆன்மாக்களை பக்குவப்படுத்த அனுதினமும் சைவ நிகழ்வுகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு ஆர்வமுடன் தினந்தோறும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம், நேற்று நம்ம வந்து சுவாமிய நிர்குணன்னு ஏன் சொல்றோம், குணாதீதன்னு ஏன் சொல்றோம்? நிர்குணன்னா குணங்கள் இல்லாதவர் அப்படின்னு பேர் கிடையாது. ஆனால் அவர் வந்து நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய முக்குணங்கள் அவருக்கு கிடையாது. அதுபோல இந்த மூன்று குணங்களையும் தாண்டியவர் அவர் அப்படிங்கிறதுனால குணாதீதன் என்று பொருளை நாம நேத்து சிந்திச்சோம். அந்த வகையில அந்த எட்டு குணங்களை பத்தி ஆகமங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் எட்டு குணங்கள் உண்டு. இத அருமையான ஒரு திருக்குறள்லையும் நம்ம பாக்குறோம். கோளில் பொறியில் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இது வந்து கடவுள் வாழ்த்துல உள்ள குறள். இந்த குறளுக்கு, ஏன்னா திருக்குறளுக்கு எவ்வளவோ உரைகள் இருந்தாலும் பரிமேல் அழகர் உரையதான் படிக்கணும் அப்படின்னு ஒரு இது, ஏன்னா அது வந்து மாற்றுக்கருத்து இல்லாம எழுதியிருப்பாரு. அவர் வைணவராக இருந்தாலும் இந்த இதை எழுதும் போது எப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, எண் குணங்கள் ஆவனன்னு சொல்லி இந்த எட்டு குணங்களையும் பேர் எழுதி இவை சைவ ஆகமத்தில் கூறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நான் நேற்று உங்களுக்கு பேர் மட்டும் சொன்னேன், அதுக்கு வடமொழி பேரும் சொன்னேன். இன்னைக்கு அந்த குணங்களோட தன்மை, அதுக்கு எப்படி நமக்கு திருவாசகத்துல அந்த அதுக்கு ஒத்த வாசகங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஆனா பரிமேல் அழகர் மிக அழகாக இது வந்து சைவ ஆகமத்துள் கூறப்பட்டது அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டார். சரி, இப்ப நம்ம அதை பார்க்கலாம். முதலாவதாக தன்வயத்தன் ஆதல், இதத்தான் வடமொழியில சுதந்திரத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். எல்லா இடத்திலும் தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் பிறரால் வழிபடத்தக்கவர். அப்படி இருக்கக்கூடியவராலதான் தான் விரும்பின மாதிரி செய்ய முடியும். இப்ப இந்த ஆன்மாக்களை உய்ய வைக்கணும்னு விரும்பி அவர் செயல்படுகின்றார் என்றால் அதற்கு அவருக்கு அந்த தலைமை பண்பு இருக்கணும், சுதந்திரத்தன்மை இருக்கணும். அத அவருடைய தலைமை பண்பை பல இடத்துல சொல்லியிருக்காரு. சொல்லற்கு அறியான் என்று சொல்லுகின்றார். முதல்ல வர்ற சிவபுராணத்திலேயே சொல்லியிருந்தார் சொல்லற்கு அறியான் என்று. அதுக்கு அடுத்தால சொல்றாரு, எவ்வவர் தன்மையும் தன்வயப்படுத்தி தானே ஆகிய தயாவரன் எம்மிரை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சதகத்துல சொல்றாரு இல்லையா, யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டுகணும், எல்லோருக்கும் அவர்தான் தலைவன் என்று மிக அழகாக சொல்லி இருப்பார். பிரம்மன் மால் காணா பெரியோன் தேவதேவன் மூவராலும் அறிவனா முதலாய ஆனந்த மூர்த்தியான். இப்படி நான் சில சான்றுகள் சொல்லி இருக்கிறேன். பல இடங்களிலே அந்த முதல் குணம் தன்வயத்தனாதல் என்பதை பற்றி மிக அழகாக அதற்கு அந்த கருத்து வரும்படியான சொற்றொடர்கள் திருவாசகத்திலே மிகுதியாக காணப்படுகின்றது. சரி, இரண்டாவது குணம் தூய உடம்பின ஆதல். இதத்தான் வடமொழியில விசுத்த தேகம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். இந்த தன்பயத்தால் செல்லக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உடம்பின்றியும் செய்யலாம், பிறர் பொருட்டு சிலத உடம்போடையும் செய்யலாம். உடம்பு உடையவனாக இருக்கிறது சுவாமியுடைய பொது இயல்பு. அந்த உடம்பு வந்து உயிர்களின் உடம்புல இருந்து வேறாகிற மாதிரி இருக்கணும். அப்போ அவருக்கு அது வேறாதல் என்று ஒன்றாகும் அப்படிங்கிறது புரிஞ்சாலும், நம்மை போன்ற மாயையால் ஆன சரீரம் அவருக்கு கிடையாது. உடம்பு இருக்கணும்னு இத மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் வந்து விமலன், அமலன், நிமலன், நின்மலன், அப்புறம் சுத்த புனிதன், இப்படி பல பெயர்கள் அவருக்கு இருக்கு. ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. சொரூப நிலையில அவருக்கு நாம ரூபங்கள் கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதான் என்று இவரே சொல்றாரு. ஆனா அப்படிப்பட்டவருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோன்னு சொல்றது அவருடைய தடத்த திருமேனிக்கு, பொது இயல்புக்கு. ஆக அவருக்கு உடம்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மானக்காட்டி மான பிடிக்கிற மாதிரி பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்கு அவர் மானிட வடிவம் தாங்கி வர்றார். நம் மணிவாசக பிறந்தகை கூட அப்படித்தானே வந்திருக்கார், குருவாக வந்தார்னு பாக்குறோம். ஆனா எதுவுமே நம்மை, அப்புறம் குதிரை சேவகனா வர்றாரு, பிட்டுக்கு மண் சுமக்க வர்றாருன்னா பாக்குறதுக்கு இப்படி இருக்கும், நம்மை போன்ற தோற்றம் இருக்குமே தவிர, ஆனா அந்த நம்மை போன்ற மாயையால் ஆன சரீரம் அவருக்கு கிடையாது. மூன்றாவது குணம் என்னது? இயற்கை உணர்வினன் ஆதல். இதத்தான் வடமொழியில அனாதி போதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்வயத்தனாயும் தூய உடம்பினனாயும் நிற்கக்கூடிய இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டது? தானே விளங்கும் தன்மையுடையது. தானே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம். இது நமக்கு சித்தாந்தம் தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ எல்லாம் தானே விளங்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் உண்மையிலேயே தலைவன். இவர் எப்படி செய்கின்றார்? எல்லாவற்றையும் தன் சங்கல்பத்தினாலே செய்கின்றார். நினைச்சு அவர் நினைச்சாலே போதும், அந்த செயல்கள்லாம் நடந்துடும். அதனாலதான் அவரால் இயற்கை உணர்வினனாக செயல்பட முடிகிறது. அதனால சொல்லிட்டார், நம்மை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றாரு, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானேங்கிறார். ஞானம் இல்ல ஒத்துக்கிடலாம், ஆனா இன்னொன்னு இருக்கு, என்னது? அஞ்ஞானம். எது இருக்கக்கூடாதோ அது இருக்கு. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே அப்படிங்கிறார் அவர். அவரு ஞானமே வடிவானவர், ஞான திரள். அவரால் தான் நம்மகிட்ட இருக்க அஞ்ஞானத்தை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவனை பற்றி நமக்கு எப்படி காட்டுகின்றார்? மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று. இறைவன் ஞானமே வடிவம், அது மெய்ஞானம். அப்படி இருக்கிறார், மெய்ச்சுடராகவும் இருக்கின்றார். இப்ப நம்ம பாக்குற சுடர் எல்லாம் அணிஞ்சு போகும், ஆனா இறைவன் மெய்ச்சுடர் அப்படிங்கிறத நமக்கு அழகா காட்டியிருக்கிறார், சுட்டி காட்டியிருக்கின்றார். நாலாவது குணம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா முற்றும் உணர்தல். இத வடமொழியில சர்வஜ்ஞதை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏக காலத்துல தானே உணர முடியும். இப்ப நம்மளால ஒரு நேரத்துல ஒன்னதான் உணர முடியும், ஒரு வேலைதான் செய்ய முடியும். அவரால எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தானா உணரணும். யாரும் சொல்லலாம் இல்ல, யாரும் உணர்த்தலாம் வேண்டாம், தானாகவே உணர்வார். அதான் நூல்களாலும் உணரப்படாத உணர்வுடையவன் அப்படின்னு அவரை பத்தி திருமுறைகள்ல பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதைத்தான் இவர் எப்படி சொல்லுகின்றார் நமது பெருந்தகை, நூலுணர்வு உணரா நுண்ணியோன், அவ்வளவு உண்மையானவர் நம் பெருமான். பக்குவ ஆன்மாக்களால் மட்டும்தான் அவரை உணரவே முடியுமே தவிர, மற்றபடி பக்குவம் வராதவர்கள், அபக்குவர்கள், அவர்களால் அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவோ அவரை அடையவோ அந்த பக்குவம் வர்ற காலம் வரைக்கும் பொறுத்துட்டு தான் இருக்கணும். ஆனா பக்குவம் வருவதற்குரிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கணும். சரி, அடுத்து இயல்பாகவே பாசங்கள் இன்மை. அவருக்கு இத வடம்பொழியில வந்து நிராமயம், இதெல்லாம் நிறைய இடங்கள்ல திருமுறைகள்லயும் நிராமயங்கிற சொல்லாம் வரும்னு பார்த்திருக்கோம். அதாவது இயற்கையா விளங்கக்கூடியது, எல்லாத்தையும் ஒருங்கே உணர்வது, இப்படிப்பட்ட இறைவனுடைய அறிவு வந்து பாசத்திற்கு மறுதலையாகிய நுண்ணிய தன்மை உடையதா இருக்கு. அவருடைய அறிவு நுண்ணறிவா இருக்கு, ரொம்ப ரொம்ப நுட்பமா இருக்கு. அந்த இறைவனுடைய அறிவை பாசம் வந்து எந்த வகையிலையும் மறைக்கவே முடியாது. நம்ம அறிவை எது மறைக்குது? பாசம் தான் மறைக்குது, ஆணவம் மறைக்குது, மாயை மயக்குது. ஆனா இங்க அப்படி கிடையாது, அவருடைய அறிவை பாசம் மறைக்க முடியாது. அப்போ பாசப்பற்றை அடியோடு அறுக்கக்கூடிய இறைவனிடத்துல பாசம் எப்போதும் பொருந்துவதே கிடையாது. ஏன்னா ஆன்மாக்களுக்கு இருக்க பாசப்பற்றை அவர் நீக்கிறாருங்கும் போது அது இல்லாதவராலதான் இருக்கிறவங்களுக்கு நீக்க முடியும். ஆகையால் அவருக்கு கிடையாது பாசம், அவரை பற்ற முடியாது. ஆகையால் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் இவரை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் ஆன்மாக்களே. அவங்களுக்கெல்லாம் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும் சொல்லிட்டாங்க. பாசத்துல ஒண்ணுதான் வினை, வினையினால பிறந்து இறந்து மேல் வினையும் செய்து வேதனையும் படுது அப்படின்னு சித்தியார் அழகா நமக்கு சொல்லியிருக்கு. அதனால இவர் எப்படி வணங்குகின்றார் நமது மணிவாசக பெருமான் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று வணங்குகின்றார் இல்லையா. அவருக்கு அது இல்லை, இருக்கோ இருப்பவர்களுக்கு அதை நீக்குகின்றார் என்று மிக அழகாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆறாவது குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முடிவிலா ஆற்றல் உடைமை. இதத்தான் அனந்த சக்தின்னு வடமொழியில சொல்லுவாங்க. இறைவனுடைய ஆற்றல் இந்த அளவுன்னு நம்மளால அளவிட்டு சொல்லவே முடியாது. இன்னே வரைக்கும் நம்ம நூல்கள் வாயிலாக தெரிந்து கொள்வதெல்லாம் ஓரளவுதான். அவருடைய ஆற்றல் வந்து நமக்கு இவ்வளவுதான் நம்மளால சொல்ல, அவருடைய பராக்கிரமங்கள்லாம் சொல்லி முடியாது. அவக்கோர்களால முழுசும் தெரிஞ்சுக்கவே முடியாது. பக்குவ ஆன்மாக்களால வேணா ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய ஆற்றல் எல்லை இல்லாதது, எல்லையற்றது. அதனாலதான் அவரை பத்தி சொல்லும் போது எண்ணிறந்து எல்லை இலாதானே என்று சொல்லுகின்றார். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்று சொல்லுகின்றார். எல்லா பக்கமும் அவருடைய ஆற்றல் இருக்கு. ஒரே நேரத்துல எல்லா லோகத்தையும் ஆழக்கூடிய தன்மை, சங்கல்பத்திலேயே நடத்தக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கு. நேர்ல வரணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஆன்மாக்கள் மேல இருக்க ஒரு அன்பினால வர்றாரு. அவர் வராட்டாலும், அவர் கண்ணசிச்சாலும், அவர் சங்கல்பம் பண்ணாலும் எல்லாம் தானாவே நடக்கும். அந்த அளவுக்கு ஆற்றல் உடையவர். வேதங்கள், வேதங்கள் அவரை வணங்கிக்கிட்டே இருக்கு. வேத புருஷன் இல்லையா. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற முன்னியனே என்று சொல்லுகின்றார். அவ்வளவு ஆற்றல். இல்லுளை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோன். அவரை விட பெரியவர் யாருமே கிடையாது. திருவருட்பயன்ல சொன்ன மாதிரி, மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னு சொன்ன மாதிரிதான் நிகரில் இறைன்னு சொல்லுவாங்க. அழகாக திருக்குறள்லையும் தனக்குவமை இல்லாதான் என்று அழகாக காட்டியிருப்பாங்க. அவர் அணுவுக்கு அணுவாகவும் இருப்பாரு, அப்பாலுக்கு அப்பாலும் இருப்பாரு. எங்கும் சர்வ வியாபகமா இருக்கிறார். அது அவருடைய ஆற்றல். நம்மளால வீட்டுல ஒரு ரூம்ல, அந்த ரூம்ல உள்ள ஒரு சேர்ல உட்காந்தோன்னா அவ்வளவுதான் நமக்கு. அதுல இருந்து நம்ம மற்ற இடத்துக்கெல்லாம் நினைச்ச மாத்திரத்துக்கெல்லாம் போக முடியாது. ஆனா அவர் நினைச்ச மாத்திரத்துக்கு எல்லா இடத்துலயும் நீக்க மேல இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வார். அது இறைவனுடைய முடிவிலா ஆற்றல். அடுத்து ஏழாவது குணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரருள் உடைமை. இதத்தான் வடமொழியில அலுப்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு பேரருள் இருப்பதனால எல்லா உயிர்கள்ட்டையும் எப்போதும் குறையாது கைமாறே எதிர்பார்க்க. இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிறருக்கு ஒண்ணு செய்யறோம்னா அதுக்கு பதில் நமக்கு என்ன நன்மை இருக்குன்னு கண்டிப்பா சிந்திப்போம். ஏன்னா சிற்றறிவு. அருள்ங்கிற குணம் சிவபெருமான்ட்ட இருக்கு. அது சாமானியமான அருள் கிடையாது. அருள் மிகு அப்படின்னு சுவாமிய சொல்லுவோம், அருள் தரும்னு அம்பாளை சொல்லுவோம். அருளது சக்தியாக மரண தனக்கு அப்படிங்கிறதுனால அருளை வாங்கி தர்றது அம்பாள். ஆனா இவருடைய அருள் எப்படிப்பட்ட அருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரருள். அதனால அவர் என்ன செய்யறாரு, நம்ம மேல ஒரு பெருங்கருணையை காட்டுகின்றார். பேராது நின்ற பெருங்கருணை பேரர். உலகில பாத்தீங்கன்னா பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் எடுத்துக்கோங்க, வாழ்க்கை துணை நலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்கோங்க, தம்பதிகளை இல்ல கூட பிறந்தவங்களை எடுத்துக்கோங்க, இல்ல அந்த வாழ்க்கை துணை நலத்து வீட்டு உறவுகள், இப்படி எந்த இதை வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அந்த உறவுகள்லாம் மாறிடும். ஆனா சுவாமியோட கருணை பேரவே பேராதான். அதுவும் சாமானியமான கருணை கிடையாது, பெருங்கருணை. அதனால பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சொல்லுகின்றார். அவருடைய அருளுக்கு ஒரு அடையாளம் தான், இந்த நேற்று பார்த்தோம் இல்லையா, தாய் வந்து அந்த குழந்தைய தன்னுடைய கண்காணிப்பிலேயே வச்சிருப்பா அப்படின்ட்டு. அது என்ன வேணாலும் செய்யும், ஆனா அவளுடைய கண்காணிப்புலதான் அந்த குழந்தை இருக்கும். அவளை விட்டு அது எங்கேயும் போகாம தாய் அந்த குழந்தைக்கு விவரம் வருந்தனே பாத்துக்கிட்டே இருப்பான். அதனால இந்த உடலுக்குள்ள தாயை இப்படி பார்க்கும் போது சுவாமி யாரு, நமக்கு உயிருக்கே தாய். அதனால தாயில் சிறந்த தயாவான தத்துவ, தாயை விட அதிகமான தயை உடையவர் சிவபெருமான். அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று அப்பர் சுவாமியும் சொல்றாரு. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று இவரும் சொல்லுகின்றார். ஆக தாயை விட சிறந்த இரக்க குணம் உடையவர், அருள் குணத்தை உடையவர். தாய் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு குழந்தைக்கு பால் கொடுத்து இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா நினைச்சு ஊட்டுவாளாம். ஆனா இவர் அப்படி கிடையாதான், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து. சாலங்கிற உரிச்சல் மிகுதியை குறிக்குது. அப்ப எவ்வளவு தூரம் அவர் வந்து ஆன்மாக்களின் மீது ஒரு இரக்கம் காட்டுகின்றார், அருள் புரிகின்றார் என்பதை நம்ம பார்த்துக்கிடணும். அருளல் அப்படிங்கிறது அவருடைய ஐந்தொழில ஒன்று இல்லையா. அதனாலதான் அவரை இவர் எப்படி உருவகம் பண்றாருன்னு பாருங்க. நிதியாக காட்டுகின்றார் அருளை. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே. நம்ம மலை வந்து துன்பம் தராத மலையா இருக்கணும். மலைனா எவ்வளவு மலை அளவுன்னு பாத்துக்கோங்க. அதே சமயம் அது ஆனந்த மலையாவும் இருக்கணும், துன்பம் தரக்கூடிய மலையாவும் இருக்கக்கூடாது. அதனால அருளாகிய நிதியை தரக்கூடிய ஆனந்தமாகிய மலையாக அவர் இருக்கின்றார் என்பதை அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே என்று நமக்கு காட்டுகின்றார். சரி, அடுத்து எட்டாவது குணம் வடம். இது வந்து வரம்பில் இன்பம் உடையவர், வரம்பிலான இன்பத்தை உடையவர். இத வடமொழியில திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஆன்மாக்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் திருப்திங்கிறதே இருக்காது ஆன்மாக்கள்கிட்ட. அதாவது சுவாமிக்கு எந்த வகையிலும் எந்த குறையும் கிடையாது அப்படிங்கறத இது உணர்த்துது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் குறைவில்லா நிறைவே குணக்குன்றே என்று பாடியிருப்பார். நமது மணிவாசக பெருமானும் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று பாடியிருப்பார். எந்த குறையும் சாமிக்கு கிடையாது. இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி என்று சொல்லுகின்றார். ஆக இப்படி எட்டு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறதுனால எல்லாத்ததை விட பெரிய பொருள், பெரும் பொருளாக அவர் இருக்கின்றார். சரி, அவர் எங்கே இருக்கின்றார் என்று பார்த்தால், தாய்மான சுவாமிகள் சொன்னது போல பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று சொல்லுவார். அப்படி எங்கும் நிறைந்து இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்படிப்பட்ட பெருமான் வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்கின்றார், அதுதான் சத்தாக உள்ள சிவம் அப்படின்னு மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு சொல்லுகின்றார். இறைவனுக்கு இரண்டு, ஏன்னா எல்லா பொருளுக்கும் உண்டு, இறைவனுக்கும் இரண்டு இயல்புகள் உண்டு. ஒன்று பொது இயல்பு தடத்த நிலை, மற்றொன்று சிறப்பு இயல்பு சொரூப நிலை அப்படின்னு பாக்குறோம். அந்த பொது இயல்புல இறைவன் எப்படி இருக்கின்றார், அருவம் அருவுருவம் உருவம் அந்த நிலைகளை எல்லாம் கொள்கிறார். ஏன்னா தன் பொருட்டு இல்ல, நம் பொருட்டு ஐந்தொழில் செய்வதற்காக. ஆனா சொரூப நிலையில தனக்குன்னு உருவமும் கிடையாது, ஒரு பேரும் கிடையாது, தொழிலும் கிடையாது. உலகத்தை நோக்கும் போதுதான், நமக்காகத்தான், உயிர்களின் பொருட்டு தான் பல பல வேடமாகிறார். அத்தனை வேடங்கள் எடுத்து 25 மகேஸ்வர மூர்த்தங்கள், 64 மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் எதுக்குன்னா நம் பொருட்டு தான். ஆக அப்படிப்பட்ட பெருமான் அவர் எப்படி அம்பாளோட இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாதான்மியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு வந்து அத்துவிதம், சுவாமிக்கும் அம்பாளுக்கும் உள்ள தொடர்பு வந்து தாதான்மியம். அது அழகா சிவஞான போதத்துல ஒரு வெண்பால நமது மெய்கண்ட தேவநாயனார் சொல்லியிருக்கிறாங்க. அருள் உண்டாம் ஈசர்க்கு அது சக்தி அன்றே, அருளும் அவனன்று இல்லை, அருளின்று அவன் அன்றே இல்லை, அருக்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்கும் அரண் ஏங்கு என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதாவது உயிர்கள பாசக்கட்டுல பிணிக்கப்பட்டிருக்கு, அந்த பிணித்துள்ள பாசக்கட்டை நீக்கி அந்த உயிர்களுக்கு பேரின்பம் கொடுக்கணும் அப்படிங்கிற இரக்கம் இறைவனிடம் மிகுதியாக இருக்கிறது. அந்த இரக்கம்தான் சக்தின்னு சொல்லப்படுது. அருளாகிய அந்த சக்தியும் அவரும் தனிச்சு இருந்ததே கிடையாது, அந்த சக்தியும் அவரை விட்டு தனிச்சு இருக்காது. சூரியன் தன்னோட ஒளியின் ஒளியோடு வேற்றுமை இல்லாம எப்படி ஏய்ந்து இருக்கின்றதோ, அதான் கதிரவன் கதிரொளி. அதே மாதிரி இறைவனும் தன்னோட அருளோட எப்போதும் தாதான்யமாக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இது யாருக்கு விளங்கும்னா, ஞானக்கண் பெற்றவர்களுக்கு. உனக்கண்ணால் பார்க்க முடியாது, ஞானக்கண்ணால் தான் இதனை அறிந்து கொள்ள முடியும். அப்படி வரக்கூடிய அருளானது இறைவனுடைய மறைப்பாற்றலை குறிக்கிறது. உலகத்தை காட்டும் போது மறைப்பாற்றலாகத்தான் இருக்கும், சுவாமியை காட்டும் போது இதுவே அருள் சக்தியா மாறிடும், திருவருளா மாறிடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப முதல்வனோட சக்தி வந்து மறைப்பாற்றலா நின்று உயிர்களோட அறிவை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கப்படுத்தி அப்புறம் வளர்த்து கொண்டே வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதத்தான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை அப்படின்னு சொல்றாரு. மாதில் கூருடை மாப்பெரும் கருணையாளன் என்றும், அவளும் தானும் உடனே காண்க மங்கிதன் பங்கொடும் வந்து ஆண்ட திறம் வாரேர் இளமென் முளையாளோடு உடன் வந்து அருள போன்ற தொடர்களால் நமக்கு அடிகள் மிக அழகாக இதை உணர்த்தி இருக்கின்றார். சரியாக எந்த வடிவமும் இல்லாமல் சொரூப நிலையில் இருந்தவர் உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக தூல திருமேனி, சூக்கும திருமேனி, அதிசூக்கும திருமேனி, அதுதான் உருவம், அருவுருவம், அருவம் அப்படின்னு சொல்றது. அந்த வடிவங்கள் எல்லாம் அவர் எடுத்தார் என்று பார்க்கின்றோம். அந்த அருவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு புலனாகாது. அருவம் வந்து சக்தி வடிவமாக இருந்துதான் செயலை செய்யும். அரு உருவம் வந்து ஒரு கால் புலனாகும், ஒரு கால் புலனாகாது, அப்படி இருக்கும். அது ஒளி வடிவம். ஆனா இது கொஞ்சம் கண்ணுக்கு புலனாகும். கண்ணுக்கு புலனானாலும் அதுக்கு முகம் கையு காலு போன்ற உறுப்புகள் எல்லாம் இருக்காது. நம்ம கருவறையில வணங்குறோம் இல்லையா சதாசிவம் மூர்த்தி, அது அரு உருவம். லிங்கம் அப்படிங்கிறது அந்த அரு உருவ திருமேனியை குறிக்குது. உருவம்ங்கிறது நமக்கு நல்லா புலப்படும். நீங்க தட்சிணாமூர்த்தி பெருமான் இருக்கிறாரு, நடராஜ பெருமான் இருக்கிறாரு, பைரவர் இருக்காரு, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அவருடைய திருமேனியை காண்பது எல்லோருக்கும் சாமானியமான விஷயம் கிடையாது. ஆனா நிறைய இடத்துல பரமனுடைய காட்சியை வந்து நமக்கு இவர் பல இடத்துல போற்றிக்கொண்டே வருகிறார். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி என்று மிக அழகாக ஒரு இடத்திலும், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்கிறத பாருங்க. தோலும் துகிலும், இவர் தோல் உடுத்தியிருப்பாரு, அம்பாள் வந்து துகில் உடுத்தியிருப்பாங்க. குளையும் சுருள் தோடும், தோடு அம்பாளுக்கு இவருக்கு தோடு குளை. பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலம் என்று இதை மிக அழகாக நமக்கு மணிவாசக பெருமான் எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மேலும் அருவாய் உருவமும் ஆய பிரான் என்றும், கொல்புலித்தோல் நல்லாடை என்றும், எந்தாய் உந்தன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர் கழல்கள் அவை காட்டி என்றும், மறுவார் மலர் குழல் மாதினோடும் வந்தருளி என்று பல இடங்களில் இவற்றை எல்லாம் நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். நமது சிவஞான சித்தியாரிலே நம்ம அருணஞ்சி சிவாச்சாரியார் அவர்கள், அருவமோ உருவா ரூபமானதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவன வடிவன உணர்த்திங்கெண்ணின், அருவமும் உருவா ரூபமானதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமி என்று மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். ஐந்தொழில் செய்யக்கூடிய கர்த்தாவோட வடிவமானது அருவமாகவோ அரு உருவமாகவோ இரண்டும் ஆகாமல் உருவமாகவோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அருவமும் அரு உருவமும் அவ்விரண்டும் இன்றி நின்ற உருவமாகிய இம்மூன்றும் சங்கார காரணனாகிய ஒருவனுக்கு உள்ள தடத்த வடிவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளாது. அவருடைய சொரூப நிலை கிடையாது, தடத்த நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாக்கள் வந்து பல பிறவிகள், இதுக்கு முந்திய பிறவிகள்ல பல பிறவிகள்ல செய்து வந்த சிவ வழிபாடாகிய தவத்தின் பயனாக இதுவரை உயிருக்கு உயிரா மறைந்து நின்று அறிவை தந்த முதல்வன் பக்குவம் வந்தவுடனே குரு வடிவத்துல வந்துருவார். நேரே எழுந்தருளி அருளை வழங்குகின்றார். யாருக்கு? நமது இந்த பெருநிலை நம்முடைய மணிவாசக பெருமானுக்கு வாய்த்ததுன்னு பாக்குறோம். இவருக்காக வான் பழித்து இம்மண் புகுந்து குருவாக எழுந்தருளி இருந்தார், அவரை ஆட்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். குதிரை வாங்க போனவரை குருந்த மரத்துக்கு கீழே குருவா இருந்து ஆட்கொண்டது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதான் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்று சொல்லுகின்றார். அந்தமில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞானம் போல வந்தருளி என்று சொல்லுகின்றார். தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் என்று சொல்லுகின்றார். ரொம்ப அழகா அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமை என்று சொல்லுகிறார். சுவாமியே குருவாக எனக்கு வந்து அருள் செய்தார் என்று சொல்லுகின்றார். வா வா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான். அப்படியே ஏதோ உலகில போக விடாம என்னை இழுத்து ஆட்கொண்டார். உலைய நேனையும் பொருளென நினைந்து உன் அருள் புரிந்தனை என்று பல இடங்கள்ல அவருடைய திருவாக்குகள் இந்த கருத்தை எல்லாம் நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவருக்காக எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆகிய முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் குதிரை சேவகனாக வந்தார்னு வரலாற்றுல பார்த்தோம். மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய இது எல்லாமே இறைவனுடைய குணங்கள்ல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பக்குவ ஆன்மாக்காக அவர் எவ்வளவு இரக்கம் காட்டி எப்படி அவரை அந்த ஆன்மாவை ஆட்கொள்ளுகின்றார் என்பதற்காகத்தான் இந்த மேற்கோள்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டான், மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்த கோலம் திகழ பெருந்துரையான் பரியின் மேல் வந்த வள்ளல் என்று பல இடங்கள் இது நிறைய இருக்கு. நம்ம ஒரு சான்றாக சில இடங்களை பார்த்திருக்கோம். அவர் குதிரை சேவகனா வந்தது கூட வியப்பில்லைன்னு விட்டுட்டாலும் இவருக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா, அதுல பிரம்படி வேறப்பட்ட அந்த அடியவாது படாம இருந்திருக்கலாம். சங்கல்பத்துல செய்யக்கூடியவர் எல்லா செயல்களையும் இந்த மண்ணு சுமக்கிற வேலை அது பிட்டுக்காக அந்த கூலி அந்த கூலியாக பிட்டை பெற்றுக்கொண்டு அதுக்காக மண் சுமக்கிறது அதை சரியா செய்யலன்னு சொல்லி அரசனுடைய ஆட்கள்லாம் அடிக்கிறது இதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு அவரு மீண்டும் மீண்டும் மணிவாசக பெருமான் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பித்தனே பெரும் பித்தனேங்கிற பித்தன்னாலே பேரன்பு உடையவன் அதுவும் பெரும்பித்துடையவனே அப்படின்னு சொல்றார். பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசுங்கிறார். எவ்வளவு ஒரு பாங்காக நீ எங்க இருக்க வேண்டிய நீ நினைச்சா எல்லாம் நடக்கக்கூடிய நிலையில நீ வந்து இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு செஞ்சியே அடியாருக்காக அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த கருத்தை பூரவும் அருமையான ஒரு பாடலையும் சொல்லியிருப்பார். பண் சுமந்த பாடல் பரிசு படை தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன் கண் சுமந்த நேற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அப்போ வால்மோ துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கணம்மானாய் என்று அழகாக பாடியிருக்கின்றார். இந்த அனுபவம் அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு உருக வைத்திருக்கிறது. நெக்குருகி அந்த பாடலை நமக்கு அவர் வழங்கி இருக்கின்றார். அந்த அனுபவத்தை நாம் இப்போது இதன் மூலம் உணர முடிகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் நமது மெய்கண்ட தேவ நாயனார் எட்டாம் சூத்திரத்தை சொல்லியிருந்தாங்க. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் களல் செலுமே என்று. அப்போ எப்ப பக்குவம் வருதோ நான் ஏற்கனவே சொன்னது போலதான் முற்பிறப்புக்கள்ல செய்த முன்புசை தபத்தின் ஈட்டம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது உயிருக்கு உயிரா இதுகாரம் மறைந்து நின்ற பெருமான் நமக்கு முன்னே குருவாக வருவார். சரி, அப்படிதான் வந்து என்ன உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசன் இருக்கான். அந்த மன்னவனுடைய குமரன் வந்து நம்ம காட்டுக்கு இவங்க வேட்டையாட போயிருக்கும் போது அங்க வேடர்களோட குழந்தைகளை பார்த்துட்டு அங்கதான் இருப்பேன்னு அடம் பிடிச்சு அவங்களோட இருந்தாச்சு. ஆனா இப்போ எப்படி பக்குவம் வந்த உடனே குருவாக இறைவன் வருகின்றாரோ அது போல அந்த மன்னவன் கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பையன்கிட்ட போய், நான் அரசனாக இருக்கேன், நீ என்னோட பிள்ளை அரச குமரன், நீ எதுக்கு இங்க இந்த வேடர் கூட்டத்துல இருக்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவான்னு அதுல சொல்லப்பட்டிருக்கும். அது மாதிரி சுவாமி என்ன பண்றாரா, அனைத்து அந்த அரசனானா ஏதாவது ஒரு நாட்டுக்கு தான் இருப்பான், ஆனா அனைத்து உலகத்துக்கும் அரசனாக இருப்பவர் யார், நம்முடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட என்னுடைய மகனாகிய நீ அவ எப்படி ஐம்புல வேடர்கள் ஐம்புலங்களாகிய வேடர்கள்ட்ட சிக்கிச்சோ, அது அதுதான் சொல்ற ஐம்பொறிகளாகிய வேடர்கள்ட்ட சிக்கிட்ட அந்த குழந்தை வந்து உலகியல் மன்னனோட புள்ள வந்து வேடர் கூட்டத்துல சிக்கின மாதிரி ஐம்புலன்களாகிய அந்த ஐம்பொறிகளாகிய அந்த வேடர் கூட்டத்துல நீ அகப்பட்டு வளர்ந்ததுனால உன்னோட உயர்வு உனக்கு தெரியல, நீ மயங்கி இடர்படுகின்றாய் அப்படின்னு அறிவிக்கின்றார். அப்படி அறிவிக்கும் பொழுது ஆன்மா வேடர்களை விட்டு நீங்கி முதல்வன் தனக்காகவே இருக்கின்றார், தன்னோடு உடனாகவே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவருடைய திருவடியை அடைந்துவிட, ஏற்கனவே கலப்பினால் ஒன்றாகத்தான் இருக்கின்றார், பொருள் தன்மையால் வேறாக இன்று இங்கனம் உணர்த்துகின்றார் குருவாக இருந்து. ஆனால் உடனாகவே இருப்பதால் அவருடைய திருவடியை ஆன்மாவானது அடைகிறது என்று நாம் பார்க்கின்றோம்.